الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد الذي أرسله ربنا تبارك وتعالى هاديا ومبشرا ونذيرا وداعيا إليه بإذنه وسراجا منيرا، وعلى آله الطيبين الطاهرين الذين طهرهم ربنا عز وجل في كتابه تطهيرا، وأصحابه المكرمين الذين جاهدوا في سبيل ربنا تبارك وتعالى جهادا كبيرا، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم يجزي الله المحسنين من عباده جنة وحريرا. أما بعد، அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் அன்பு நபி, அவனின் இறுதி தூதர் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அன்புக்குரிய தோழர்கள், அவர்களின் வழியை தொடர்பவர்கள், அவர்களது வழிக்காக நின்றுழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதா ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து வாழுமாறு முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய அழகான முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஒரு இபாதத்திலே பகற்பொழுதொன்றில் நம்மை ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷாபான் மாதத்தின் 19 தினத்தில் இருக்கிறோம். ஏறத்தாழ 10 தினங்களில் நாம் இன்ஷா அல்லாஹ் ரமபான் மாதத்தை அடைந்து விடுவோம். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் ரமபான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதன் நட்பாக்கியங்களையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்தருள்வானாக. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமபான் மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது நோன்பை கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த மாதத்திலே பகற்பொழுதிலே நோன்பு வைப்பதை கட்டாயப்படுத்தியிருக்கிறான். உங்களில் எவர் அந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, உங்களில் எவர் ரமபான் மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, ஷாபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்து ரமபான் மாதத்தை அடைந்து கொள்கிறார், அல்லது ஷாபான் மாதத்தின் 29 தினத்தில் மாலையில் ரமபானுக்கான தலைப்பிரை கண்டு ரமபான் மாதத்தை அடைந்து கொள்கிறார், இப்படி உங்களில் எவர் ரமபான் மாதத்துக்குள் புகுந்து கொள்கிறாரோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பணித்தான். இப்படி ரமபான் மாதத்தின் 29 அல்லது 30 நாட்கள் ஒன்று விடாமல், ஒரு நாளும் விடுபடாமல் நோன்பு வைப்பது கட்டாயமாக ஆக்கப்பட்டுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஹதீஸிலே ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, அந்த மாதம் அதில் நோன்பு வைப்பதை அல்லாஹு தஆலா ஃபர்தாக கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லி வைத்தார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் ரமபான் மாதம் நோன்பு வைப்பது ஐம்பெரும் கடமைகளுள் ஒரு கடமை. எங்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையான கடமைகள் ஐந்தென்று தெரியும். அல்லாஹுவை அவனை தவிர வேறு யாரும் வணங்குவதற்குரியவர்கள் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று சாட்சி சொல்வது, தொழுகையை நிலைநிறுத்துவது, ஜகாத் வழங்குவது, ரமதான் மாதம் நோன்பு வைப்பது, வசதி படைத்தவர்கள் காபத்துல்லாஹுவை ஹஜ் செய்வது, இந்த ஐந்தும் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சங்கள், தூண்கள் என்று படித்திருக்கிறோம். புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் என்ற ஹதீஸ், இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது கட்டி எழுப்பப்பட்டுள்ளது என்ற அந்த ஹதீஸும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்விக்கு பதிலாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அல் இஸ்லாம் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீம ஸலாஹ் வ துதிய ஸகாஹ் வ தஸூம ரமழான் வ தஹஜ்ஜ அல் பைத் இன் இஸ்தத்அத இலைஹி ஸபீலா என்ற ஹதீஸிலேயும் இந்த ஐந்து அம்சங்களும் கூறப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். இந்த ஐந்தில் ஒரு முக்கியமான கடமையாக ரமபான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பதை அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமபான் மாதம் வந்துவிட்டால் அந்த மாதத்திலே நோன்பு வைப்பதற்கு விதியாக்கப்படுகிறது. இது பொதுவான சட்டமாகும். நான்கு விடயங்கள் ஒரு வருடத்திலே பரிபூர்ணமாக இருக்கும் என்றால் அவர் நோன்பு வைத்தாக வேண்டும். முஸ்லிமாக இருந்தால், பருவ வயது ஈடு இருந்தால், சித்த சுவாதீனத்தோடு இருந்தால், நோன்பு வைப்பதற்கான தடைகள் அல்லது நோன்பை விடுவதற்கான காரணிகளில் இருந்து அவர் நீங்கி இருந்தால் அவர் நோன்பு வைத்தாக வேண்டும். ஒருவர் முஸ்லிமாக இருக்கிறார், பருவ வயதை ஏறியிருக்கிறார், சித்த சுவாதீனத்தோடு இருக்கிறார், நோன்பை விடக்கூடிய காரணிகளோ அல்லது நோன்பு பிடிப்பதற்கு தடைகளோ எதுவும் இல்லாமல் இருக்கிறார், இந்த நான்கு நிபந்தனைகளும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும், அவர் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், நோன்பு வைத்தாக வேண்டும். விடும் பட்சத்தில், தவறும் பட்சத்தில் அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகிறார். ரமபான் மாதத்திலே இந்த நான்கு ஷர்த்துகளும் நிபந்தனைகளும் இருக்கின்ற நிலையிலே எவரும் நோன்பு விடுகிறார் என்றால், என் மீது நோன்பு கட்டாயம் இல்லை, ரமபான் மாத நோன்பு என் மீது பரபு இல்லை என்று எவராவது மறுத்துவிட்டால் அவர் காஃபிராகி போய்விடுவார். மறுக்கவில்லை, பரபு என்பதை நினைவில் கொள்கிறார், ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிறார். பொதுபோக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ நோன்பு வைப்பதில்லை, அவர் பெரும்பாவியாக இருப்பார். சகோதரர்களே, பிரியமானவர்களே, இது தீர்ப்பாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பரபாக ஆக்கியிருப்பது போல், ஐந்து நேரமும் தினசரி தொழுவதை அல்லாஹ் பரபாக ஆக்கியிருப்பது போல், வருடத்திற்கு ஒரு மாதம் ரமபான் மாதம் நோன்பு வைப்பதை பரபாக்கியிருக்கிறான். இரண்டும் பரபுகள் தான். எப்படி தினசரி ஐந்து நேர தொழுகைகளில் ஒன்றையோ அல்லது இரண்டையோ அல்லது பலதையோ தவறிவிட்டால் அவன் பெரும்பாவியாக இருப்பானோ, அவன் செய்கிற செயல் ஒரு பெரும்பாவமோ, ஹராம் குற்றம், அல்லாஹுடைய தண்டனைக்கு அவன் ஆளாகுவானோ, அதுபோல ரமபான் மாதம் அந்த மனிதன் தக்க காரணமின்றி அல்லது மேலே சொன்ன நிபந்தனைகள் இருக்கின்ற நிலையிலே நோன்பை நோக்காமல் விடுவான் என்றால் அவன் ஒரு பெரும் பாவம் செய்கிறான், அவன் அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகி போவான். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, முஸ்லிமானவர்கள் மீது நோன்பு கடமை. பருவ வயது எய்தி இருக்க வேண்டும், சிறுவர்கள் மீது நோன்பு கிடையாது. 15 வயது பூர்ணமானவர்கள் கட்டாயம் நோன்பு வைத்தாக வேண்டும் சகோதரர்களே, அல்லது பருவ வயது எய்தக்கூடிய வேறு காரணங்களும் இருக்கின்றன, அவை அடைந்தவர்கள் அவர்கள் கட்டாயம் நோன்பு வைத்தாக வேண்டும். சிறு வயது 7 வயதிலிருந்து பருவ வயது எய்தாத நிலையில் ஏழு வயதில் இருக்கின்ற சிறுவர்களையும் நோன்பு பிடிக்க பழக்க வேண்டும். இதனை இமாம்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். ஹதீஸிலே வந்திருப்பது போல் தொழுகை, நோன்பு இது போன்ற அம்சங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையானதும் வேறு விடயங்களுமான ஒரு மனிதன் மீது சுமத்தப்படக்கூடிய இஸ்லாத்தின் கடமைகள், ஏவல் விளக்கல்கள் என்று சொல்லப்படக்கூடிய தக்காலிப்பு எல்லாம் ஒரு மனிதனுக்கு பருவ வயதை எய்ததிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது. இருந்த போதிலும் தொழுகை, இன்னும் நோன்பு போன்ற அம்சங்கள் அவர்கள் பயிற்சியின் பொருட்டு சிறு வயது ஏழு வயதிலிருந்து ஆரம்பிப்பதை இமாம்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். முரு அவுலாதத்தும் பிஸ்ஸலாம் வஹும் அபுனாஉ ஸபஈ ஸினீன், உங்கள் பிள்ளைகள் ஏழு வயதில் இருக்கும் போது அவர்களுக்கு தொழுமாறு பணியுங்கள் என்று வருகிற ஹதீஸில் இருந்து தொழுகை எப்படி ஒரு தவிர்க்க முடியாத கட்டாயமான இபாதத்தோ, அதுபோல ஒரு கட்டாயமான தவிர்க்க முடியாத இபாதத்தாகிய நோன்பையும் பருவ வயது எய்து வரைக்கும் பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்காமல், நோன்புக்கும் ஏழு வயதிலிருந்தே பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்கள் என்று இமாம்கள் எங்களுக்கு முடிவுகளையும் வழிகளையும் சொல்லித் தந்தார்கள். ஆகவே அன்பு சகோதரர்களே, ஏழு வயதிலிருந்தே நமது சின்ன பிள்ளைகளை நோன்பு வைக்க பழக்கியாக வேண்டும். பருவ வயது வந்த பிறகு ஒரு மனிதன் நோன்பு வைப்பது அவன் மீது வாஜிப் ஃபர்ழ் கட்டாயம். விட்டான் என்றால் அதற்கு பிறகு அவன் குற்றவாளியாக ஆக்கிக் கொள்ளப்படுவான். அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ருஃபிஅல் கலமு அன் சலாசத்தில் மூவருக்கு சட்டதிட்டங்கள் இரவல் விளக்கல்கள் கிடையாது. அல்லாஹுத்தாலா நன்மைகள் தீமைகளை அவர்களுக்கு பதிவது கிடையாது. தூங்குகிற ஒருவர் அவர் வெளிச்சலும் வரைக்கும் அவருக்கு அவர் வாயினால் வெளிவருகிற வார்த்தைகள், அவருடைய உறுப்புகளினால் நடந்துவிடக்கூடிய செயல்களுக்கு அல்லாஹுத்தாலா எதையும் எழுத மாட்டான், நன்மையும் எழுத மாட்டான், தீமையும் எழுத மாட்டான். ஏனென்றால் தூக்கத்தில் இருப்பவர் தன்னுடைய சிந்தனையில் சொந்த சிந்தனையில் இருக்க மாட்டார், தூக்கத்தில் பேசுவார். அவர் தவறுதலாக பேசினாலும் அல்லாஹுத்தாலா குற்றம் பிடிக்க மாட்டான். ஒரு சிறு பிள்ளை அவர் பருவ வயதை ஏதும் வரைக்கும் அவருக்கு சட்டதிட்டங்கள் கிடையாது, ஏவல்கள் விளக்கல்கள் கிடையாது. அதாவது ஒரு சிறு பிள்ளைக்கு நன்மைகள் தீமைகள் பதிவு செய்யப்படுவது கிடையாது, குற்றங்கள் பிடிக்கப்படுவது கிடையாது. அவர் பருவ வயதை அடைந்த பிறகுதான் அவருக்கு இதுவெல்லாம் வரும். புத்தி பேதரித்தவர் பைத்தியக்காரருக்கும் சட்டதிட்டங்கள் கிடையாது, அவர் சித்த சுவாதீனம் பெற்றவராக ஆகிவிட்ட பிறகு அவருக்குரிய சட்டதிட்டங்கள் வந்து சேரும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆகவே தான் இமாம்கள் சொன்னார்கள், சிறுவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. ஒருவர் நோன்பு கடமையாக ஆகிறார் என்றால் அவர் கட்டாயம் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, அவர் சித்த சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். பைத்தியக்காரராக புத்தி பேதலித்தவராக இருக்கக்கூடாது. இவர்களுக்கெல்லாம் நோன்பு கிடையாது. இதுதான் நாம் இப்பொழுது படித்த ஹதீஸிலும் வந்தது. அதாவது புத்தி பேதலித்தவர் அவர் சரியான சித்த சுவாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் வரைக்கும் அவருக்கு இஸ்லாத்தின் ஏவல் விளக்குகள் கிடையாது. சகோதரர்களே, நான்காவது நிபந்தனையும் இருந்தால் அவர் மீது நோன்பு கட்டாயமாகி விடுகிறது, அவர் நோற்றாக வேண்டும். அது என்ன தெரியுமா? அந்த ஷரத், நோன்புக்கு தடையாக இருக்கக்கூடியவை, நோன்பு பிடிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியவை அவரிடம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது நோன்பை விடுவதற்குரிய தக்க காரணங்கள் அவரிடம் இருக்கிறது. இந்த இவை இருக்கும் என்றால் இல்லாமல் இருக்க வேண்டும், இவை இல்லாமல் இருக்க வேண்டும். நோன்புக்கான தடைகளும் இருக்காம கூடாது, நோன்பை விடுவதற்கான தக்க காரணங்களும் இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றாக படிப்போம். நோன்பை விடுவதற்கான தக்க காரணங்கள் இருக்கின்றன, நோன்புக்கான தடைகளும் இருக்கின்றன. ஒரு பெண் ஹயுதிலே மாதவிடாயிலே இருக்கிறார், இது ஆண்களுக்குரியதல்ல, உங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் நோன்பு வைப்பது கூடாது மாதவிடாய்க்கு பருவத்திலே காலத்திலே. அது மாதவிடாய் கயும் நோன்பை விட்டும் தடையாக இருக்கிறது, நோன்பு வைப்பதை விட்டும் தடையாக இருக்கிறது. இரண்டாவது நிபாஸ், பிள்ளை பெற்றதில் இருந்து பிள்ளை பெற்றை தொடர்ந்து வெளிவரக்கூடிய இரத்தம் போகக்கூடிய காலம், அந்த தீட்டு காலத்திலும் நோன்பு வைப்பது கூடாது. அது நிபாஸ் என்பதும் நோன்பு வைப்பதற்கு தடையானதாக இருக்கும். மூன்றாவதாக புத்தி பேதலித்திருத்தல், அதாவது பைத்தியத்தன்மை இருத்தல், இது இருப்பது நோன்பு வைப்பதற்கு தடையாகும். நான்காவது மயக்கமுற்றிருத்தல், நோன்பு வைக்கக்கூடிய பகல் வேளையில் ஒரு மனிதன் மயக்கத்தில் இருக்கிறான், சரியான தெளிவிலே இல்லை, அவனுக்கும் நோன்புக்கு தடை இருக்கிறது, அவனும் அந்த நோன்பை விட்டுவிட வேண்டும், நோன்பு வைக்கக்கூடாது. சகோதரர்களே, இந்த நான்கும் நோன்புக்கான தடைகள். நோன்பு வைப்பதை விட்டும் இவனை அது தடுத்துவிடும். இந்த நான்கு தடைகளும் நீங்கி இருக்கிறார். அதே நேரத்திலே நோன்பை விடுவதை ஆகமாக்கக்கூடிய காரணங்களும் அவரிடத்திலே இல்லை. என்ன காரணங்கள்? மூன்று இருக்கின்றன. ஒன்று, கடும் நோய். கடும் நோய் வாய்ப்பட்ட ஒருவர் நோன்பை விடலாம், ஆனால் அவர் அதனை பின்னர் கபா செய்தாக வேண்டும். கடும் நோய் என்றால் என்ன? கடுமையான நோய் என்றால் என்ன தெரியுமா? அவர் இருக்கும் வியாதியில் அவர் நோன்பு வைப்பார் என்றால் அவரின் நோன்பின் காரணமாக, வேறொன்றின் காரணமாக அல்ல, அவர் இருக்கிற வியாதியில் அவர் நோன்பு வைப்பார் என்றால் அவர் நோன்பு வைப்பதன் காரணமாக அவரது வியாதி அதிகரிக்க வேண்டும், அல்லது அவருடைய வியாதி குணமடைவது தாமதிக்க வேண்டும். அவர் இருக்கும் நோயில் நோன்பு வைக்கும் போது நோன்பு வைப்பதன் காரணமாக அவர் வியாதி இன்னும் அதிகரிக்கும், அல்லது அதன் குணமடைதல் தாமதிக்கும். அதாவது 10 நாளில் குணமடைய வேண்டிய வியாதி இவர் நோன்பு வைப்பதன் காரணமாக இன்னும் 20 நாட்கள் எடுக்கும் என்றிருந்தால் இந்த நோன்பு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஆகவே இப்படியான ஒரு நோயைத்தான் கடுமையான நோய் என்று சொல்கிறோம். கடுமையான நோயில் இருப்பவர் நோன்பை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. விட்ட எத்தனை நாட்களோ அந்த விட்ட நாட்களை எல்லாம் அவர் பிறகு சபா செய்தாக வேண்டும், நோற்றாக வேண்டும், அந்த இடத்துக்கு பதிலாக, அந்த நாட்களுக்கு பதிலாக. இரண்டாவது நோன்பை விடுவதற்கான காரணம், ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறார், தொழுகையை சுருக்கி தொழுது கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்ட தூரமாகிய பயணம் ஒன்றிலே அவர் இருக்கிறார். ரமலான் மாதத்திலே இப்படியான ஒரு நீண்ட தூர பயணத்தை அவர் மேற்கொள்கிறார். அவருக்கு அந்த பயணம், நீண்ட பயணம், பயணத்தின் அசௌகரியம் காரணமாக நோன்பு நோக்காமல் இருப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் இந்த அனுமதிகளை கொடுத்திருக்கின்றன. மூன்றாவது நோன்பை விடுவதற்கான காரணம், அல்லது நோன்பு நோக்காமல் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுதான் நோன்பு பிடிப்பதற்கு முடியாமை. இது இரண்டு வகையில் இருக்கும். ஒன்று, கிழக்கு பருவத்துக்கு வந்திருக்கிறார், விருத்தாப்பிய பருவம், அதாவது வயோதிபம், தள்ளாத வயோதிபம். அவரால் 3, 4, 5 மனுஷியாலங்களுக்கு மேல், உதாரணத்துக்கு, பசியிலோ தாகத்திலோ இருக்க முடியாது, அது அவரை இன்னும் பலவீனமடைய செய்யும், அவர் உயிருக்கு அல்லது அவருடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் என்ற அளவுக்கு ஒரு வயோதிபத்திலும் ரொம்ப கடுமையான நிலையில் இருக்கிறார். அவரால் நோன்பு வைக்கவே முடியாது. அப்படி அமையலாம் நோன்பு வைப்பதற்கு அவரால் முடியாமல் இருப்பதற்கு. அல்லது தீராத வியாதி, குணப்படுத்த முடியாத வியாதி, இதன் காரணமாகவும் நோன்பு வைக்க முடியாமல் இருப்பார்கள். ஏற்கனவே சொன்ன வியாதி, கடும் வியாதி என்பது அது தீர்ந்து போகக்கூடிய குணப்படுத்த முடியுமான வியாதி. இப்பொழுது சொல்வது அதற்கு சிகிச்சை செய்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் மரணம் வரைக்கும் அவர் அந்த மருந்துகளை பாவித்தாக வேண்டும், அதை குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாத வியாதியின் காரணமாக நோன்பு வைக்கவே அவரால் முடியாது. இந்த இரண்டின் காரணமாக, ஒன்று வயோதிபம் தள்ளாமை காரணமாக, அல்லது
தீராத குணப்படுத்த முடியாத நோயின் காரணமாக நோன்பு நோக்க முடியாமை, இப்படியான மூன்று காரணங்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடியவை. சகோதரர்களே, இவை தடைகளும் நோன்பை விடுவதற்கான காரணங்களுமாக இருக்கிறது. கடும் நோயின் காரணமாக நோன்பு விட்டவர் பிறகு நோய் தீர்ந்த பிறகு நோன்பை சவா செய்தாக வேண்டும். பயணத்தின் காரணமாக, நீண்ட பயணத்தின் காரணமாக நோன்பை விட்டவர் பிறகு அவர் ரமபான் மாதத்துக்கு பிறகு நோன்பை கபா செய்தாக வேண்டும். இரண்டு நாட்கள் விட்டால் இரண்டு நாட்கள் கபா செய்தாக வேண்டும். மூன்றாவது சொன்னோமே, இயலாமை, வயோதிபம் அல்லது குணப்படுத்த முடியாத வியாதி, இவர்கள் இதற்கு பிறகு கபா செய்வதை எதிர்பார்க்க முடியாது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒவ்வொரு நோன்பு நாளுக்கும் ஒரு முஜ் அளவு நாட்டினுடைய அல்லது அவர்கள் வாழுகிற ஊரினுடைய பிரதான உணவில் 600 கிராம் ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுத்துவிட வேண்டும். இதனை ஃபித்யா என்று சொல்லப்படும். ஃபித்யா கொடுப்பது கட்டாயம். அதாவது நமக்கு மத்தியில் இருப்பார்கள் சில குணப்படுத்த முடியாத நமது வீடுகளில் இருப்பார்கள் நோயாளிகள், அவர்களால் நோன்பு வைக்க முடியாது. வயோதிகம் தள்ளாமை இயலாமை நோன்பு வைக்க முடியாது. இவர்கள் நோன்பின் ஒவ்வொரு நாளுக்கும் அந்தந்த நாள் காலையில் அவர்களுக்கு அது கடமையாகிவிடும். 600 கிராம் அரிசி பித்தியா சதக்காவாக ஒரு ஏழைக்கு கட்டாயம் கொடுத்தாக வேண்டும். இது அவர்களுக்குரிய சட்டமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஅலல் ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃஅஜ்ஜதும் மின் அய்யாமின் உஹர் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். உங்களில் எவர் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளலாம். இன்னமொரு ஆயத்திலே ஒமன் கான மரியவன் அவ் அலா ஸஃபரின் ஃஅஜ்ஜதும் மின் அய்யாமின் உஹர் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதே சமயத்திலே இயலாமை காரணமாக நோன்பு விட்டிருப்பவர்கள், வயோதிபத்தின் காரணமாக அல்லது தீராத குணப்படுத்த முடியாத நோயின் காரணமாக நோன்பு விட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹ் சொன்னான், நோன்பு வைக்கவே முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஏழைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பித்தியா உணவு கொடுத்தாக வேண்டும். அது சித்தியாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தந்தான். ஆகவே சகோதரர்களே, பிரியமானவர்களே, எல்லோரும் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்மில் பல பேர் இதில் அக்கறை காட்டுவது கிடையாது. கண்டிப்பாக இதை கொடுத்தாக வேண்டும். நம்மிலே சிலர் வயோதிபர்களாக இருப்பவர்களுக்கு வசதி இருக்காது. அவர்கள் யாருடைய பொறுப்பிலே இருக்கிறார்களோ, பிள்ளைகளின் பொறுப்பிலே இருப்பார்கள், எவருடைய பொறுப்பிலே இருக்கிறார்களோ, அவர்கள் தமது தந்தைக்காக அல்லது தமது சகோதரனுக்காக அல்லது தமது சகோதரிக்காக அல்லது தமது மனைவிக்காக அல்லது தமது தந்தை தமது கணவனுக்காக இப்படி யார் யார் எந்த முறையிலே பராமரிக்கப்படுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த சித்தியாகவே செய்தாக வேண்டும். இதில் இரண்டாவது ஒரு வழி கிடையாது சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ் கட்டாயமாக்கி வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இவை நோன்பை விடுவதற்கான காரணிகளும் ஏற்பாடுகளுமாக இருக்கின்றது. சில தீர்த்து கொள்ள முடியுமானவை சித்தியா கொடுத்து, சில கபாக்கீடு தீர்த்து கொள்ள முடியுமானவை. சகோதரர்களே, இவை தவிர இந்த மாதம் ரமபான் மாதத்தை அடைந்த எந்த ஒரு மனிதனும் நோன்பிலிருந்து விடுபட்டு இருக்க முடியாது. வேலை பலு கஷ்டம் என்றோ அல்லது வேறு காரணங்கள் சொல்லியோ எவரும் நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது. நம்மில் பலருடைய ஒரு பண்பு இருக்கிறது அல்லது பழக்கம் இருக்கிறது, நான் வாய்க்கால் தொழில் செய்கிறேன், வேளாண்மையில் கஷ்டப்படுகிறேன், என்னால் பசியில் தாகத்தில் இருந்து நோன்பு வைக்க முடியாது என்று நம்மில் பல பேர் நோன்பு வைப்பது கிடையாது. அது போல சுமக்கும் தொழிலாளர்கள், நாட்டாமை தொழிலில் ஈடுபடுபவர்கள், மேசன் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் பல பேர் நோன்பிலிருந்து அவர்கள் விடுபட்டு இருக்கிறார்கள். சகோதரர்களே, வேலை பலு என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ வேறு இமாம்களுடைய தீர்ப்பிலோ நோன்பை விடுவதற்கோ அல்லது தற்காலிகமாக பிற்படுத்துவதற்கோ எந்த அனுமதியும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, ரமபான் மாதத்தில் தக்க காரணம் இல்லாமல் நோன்பு விடுவது பொல்லாத குற்றம். மன் அஃதர யௌமன் மின் ரமபான் மின் கைரி ருக்ஸத்தின் வல மரம், தக்க அனுமதிக்கப்பட்ட காரணமோ அல்லது அப்படியான காரணங்களில் ஒன்றான நோயோ இன்றி ரமபான் மாதத்தில் ஒரு நாள் எவர் நோன்பு வைப்பதை விட்டாரோ, தக்க காரணம் இல்லாமல் நோன்பு விடுகிறார், லம் யக்ஃபி அன்ஹு ஸௌமு தஹ்ரி குல்லிஹி வஇன் ஸாமஹு, அவன் அதற்காக காலம் பூராக நோன்பு வைத்தாலும் அந்த ஒரு நாள் விட்ட நோன்புக்கு அது ஈடாக மாட்டாது என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஒரு நாள் விட்ட நோன்பை இன்னும் ஒரு நாளில் கபா செய்தால் சட்டத்தின்படி அந்த அந்த கடமையை நிறைவேற்றிக் கொள்கிறான். தக்க காரணம் இல்லாமல் அவன் விட்டிருந்தாலும் தப்பித்துக் கொள்கிறான். ஆனால் தக்க காரணம் இல்லாமல் அவன் விட்ட அந்த நாளில் நோன்பு வைத்திருந்தால் கிடைக்கக்கூடிய முழுமையான கூலியை அவன் காலம் கூறாக அவன் நாட்கள் நாட்களாக நோன்பு வைத்தாலும் அறிந்து கொள்ள மாட்டான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த ஹதீஸின் கருத்தாக இருக்கிறது. இதை விடவும் கடுமையான என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே பதிவாக இருக்கிறது, ஸஹீஹ் இப்னு ஹிப்பானிலும் பதிவாக இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கூட்டத்தாரின் தண்டனை காட்டப்பட்டது. அவர்கள் தங்களுடைய குதிகால் தசை நாண்களினால் கட்டி தொங்கு விடப்பட்டிருக்கிறார்கள், தலைகீழாக காலிலே கட்டி தொங்கு விடப்பட்டிருக்கிறார்கள். முசத்த, அதாவது அவர்களுடைய கண்ண குழிகள் பிளக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் கண்ணக்குழி என்போம். இந்த கண்ண குழிகள் இரண்டும் பிளக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணக்குழிகளில் இருந்து இரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இது நபி அவர்கள் சொல்லுகின்ற வர்ணனை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இது யார் என்று அவர்களிடத்திலே கேட்ட போது சொல்லப்பட்டது, ஹாஉலா அல்லதீன யுஃப்திரூன கபுல தஹில்லத்தி ஸௌமிஹிம், இவர்கள் தான் நோன்பு வைப்பார்கள் ஆனால் நோன்பு துறப்பதற்குரிய நேரத்துக்கு முன் நோன்பை திறந்து கொள்வார்கள். நோன்பு திறப்பதற்கு மகரிபாக வேண்டும், சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வர வேண்டும். ஆனால் 12 மணி, 1 மணி பகல் வேளையிலேயே, 3 மணி, 4 மணி, அதாவது நோன்பு திறப்பதற்கு முன் காலையிலோ பகலிலோ மாலையிலோ அவர்கள் நோன்பை திறந்து முடித்துக் கொள்வார்கள். சகோதரர்களே, முழுமையாக நோன்பு வைப்பது கிடையாது. நோன்பை வைப்பார்கள், முழுமையாக நோன்பு வைப்பது கிடையாது. நோன்பு சேர மாட்டாது, கூட மாட்டாது. சகோதரர்களே, நோன்பு வைத்து அதனை பரிபூர்ணப்படுத்தாதவருக்கு இந்த தண்டனை என்றால், நோன்பையே விட்டுவிட்டு இருப்பவனுக்கு என்ன தண்டனையாக இருக்கும்? நோன்பு வைத்து இடையில் நோன்பை முறித்துக் கொள்கிற மனிதனுக்கு இப்படியான தண்டனை என்றால், தலைகீழாக கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும், அவன் கண்ணக்குழிகள் பிளந்திருக்கும், அந்த கண்ணக்குழிகளில் இருந்து இரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கும், அப்படியான ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். இது நோன்பு பிடிக்காமல் இருந்தவர்களுக்கு அல்ல, பிடித்து இடையில் விட்டுக் கொண்டிருப்பவர்கள், முழுமையான நோன்பு வைக்காதவர்கள். அன்பர்களே, பிரியமானவர்களே, கவனம் செலுத்துவோம். நமக்கு தக்க காரணங்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டதற்கு பிறகு, வேறு எந்த காரணம் சொல்லியும் நோன்பு வைப்பதிலிருந்து நாம் விடுபட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக 29 நாள் என்றால் 29 நாட்களும், 30 நாள் என்றால் 30 நாட்களும் நாம் நோன்பு வைக்கியாக வேண்டும் ரமபான் மாதத்திலே. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமபான் மாதம் நம்ம ஒருவருக்கும் தெரியும், எப்பொழுது வருகின்றது எங்களுக்கு தெரியும். சிலருடைய வேலை தன்மை வித்தியாசமானது, சமூகத்திலே தொழில் அமைப்பு வித்தியாசமானது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் 2 வகையான தொழில் செய்பவர்கள் உலகத்திலே இருப்பார்கள். ஒரு சாரால் அவர்கள் உடலை வருத்தி தொழில் செய்ய வேண்டிய நிலையில் இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரால் அந்த நிலையில் அவர்களுடைய உத்தியோகங்கள் தொழில்கள் இருக்க மாட்டாது. உடலை வருத்தி தமது வியர்வையை சிந்தி உழைக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கம் இருக்கிறதே, உழைப்பாளி வர்க்கம், அந்த வர்க்கத்திலிருக்குத்தான் இந்த பிரச்சனையை சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு தெரியும் ரமபான் மாதம் எப்பொழுது வருகின்றது என்று. அன்பு சகோதரர்களே, அந்த சகோதரர்கள் அவர்கள் கடல் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், வாய்க்கால் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், மேசன் தொழில் செய்பவர்களாக இருக்கலாம், வியர்வையை சிந்தி வெளிச்சத்திலே வெயிலிலே நின்று ரோடிலே நின்று கடலிலே நின்று வாய்க்காலிலே நின்று வரம்பிலே நின்று இப்படி நின்று கஷ்டப்படுபவர்கள் இருக்கிறார்களே. இஸ்லாத்தில் கூட சகோதரர்களே வாய்ட் கலர் ஜப்பை விட ப்ளூ கலர் ஜப்புக்குத்தான் அல்லாஹு தஆலா அந்தஸ்தை கூட்டி வைத்திருக்கிறான். அலுவலகங்களில் இருந்து தொழில் பார்த்து ரிஸ்க் தேடுபவர்களை வைட் கலர் ஜப் செய்பவர்கள் என்று சொல்வோம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்தை விட இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களே ப்ளூ கலர் ஜப் என்று சொல்வோம், அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் அந்தஸ்தை கூட்டி வைத்திருக்கிறான். சாலையில் இருந்து கஷ்டப்படுகிறான் கைகளினால் உழைத்து, மாலையில் கைகளினால் உழைத்து உழைத்ததன் காரணமாக மாலையில் களைப்படைந்து போயிருக்கக்கூடிய உழைப்பாளிக்கு நபி அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். கைகளினால் உழைத்து மாலையில் களைப்படைந்து போயிருக்கக்கூடிய ஒரு மேசனாக இருக்கலாம், ஒரு வாய்க்கால் தொழிலாளியாக இருக்கலாம், ஒரு நாட்டாமையாக இருக்கலாம், ஒரு கடற்கொழில்காரனாக இருக்கலாம், ஒரு பாதை கூட்டுபவனாக இருக்கலாம், ஊத்தி அழுபவனாக இருக்கலாம். சகோதரர்களே, நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அம்சா மஸ்கூர் அல்ல, அவன் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே மாலையிலே இருப்பான் என்கிறார்கள். அவன் உழைத்தது தனக்காக தன் பிள்ளைகளுக்காக, அதன் ஊடாக அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கிறான் என்றார்கள். இது அலுவலகங்களில் இருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்று. அன்பர்களே, உங்கள் வேலைகள் இப்படியான தொழில் புரிபவர்களை நாம் மிகவும் மதிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம். ஏனென்றால் இஸ்லாம் அவர்களை உயர்த்தி பேசியிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமல் இருப்பதற்கு சலுகைகள் எதையும் பெறவில்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ரமலான் மாதத்திலே தொழிலை நீங்கள் கூடுமான அளவு நேரத்தை குறைத்துக் கொள்ளலாம், செய்கிற வேலையில் நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். காலையிலே சில வெளிநாடுகளுக்கு சென்று பார்த்தால், மத்திய கிழக்கு நாடுகளிலே இப்படியான காலங்களிலேயே சுபுகு தொழுத உடன் வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள். 11 மணிக்கெல்லாம் வேலைகளை முடித்துக் கொள்வார்கள். அது தொழில் வழங்குதல் தொழில் பெறுதல் இருவருடைய ஏற்பாடாக இருக்கிறது. சுபுகு தொழுதவுடன் வெயில் ஏறுவதற்கு முன் தொழிலை ஆரம்பிப்பார்கள். 11 மணி அந்த நேரத்தோடு அவர்களுடைய நாள் அன்றோடு முடிவடைந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். இப்படியான ஒரு மாற்றத்தை பற்றி யோசியுங்கள். இல்லை, பகல் நேரத்தில் நோன்பை வைத்து ஓய்வெடுங்கள், இரவு நேரத்தில் அதனை செய்ய முடியுமா என்று யோசியுங்கள். சில தொழில்கள் இருக்கின்றன, இரவு நேரத்தில் செய்யலாம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு மாற்று கேள்வி வரும். ரமலான் இரவு காலம் வணக்கத்துக்குரிய காலமே. உண்மையானது சகோதரர்களே, ரமலானில் இஷா தொழுகைக்கு பிறகு வணக்கம் செய்வது மிகவும் ஏற்றமான ஒன்று. ஆனால் அது சுன்னத். பகலிலே நோன்பு வைப்பது ஃபர்ஸ், இரவில் நோன்பு இரவில் வணங்குவது சுன்னத், பகலில் நோன்பு வைப்பது ஃபர்ஸ். ஃபர்ஸும் சுன்னத்தும் ஒன்றோடொன்று மோதுகிற போது ஃபர்ஸுக்குத்தான் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும், சுன்னத்தை வேண்டுமென்றால் விட்டுக் கொள்ளலாம். அன்பர்களே, இப்படியானவர்கள் மாற்று வழிகளை யோசிப்பதற்காகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லை, நாம் இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் தெரியுமா? தொழில் வழங்குனர்கள் இருக்கிறார்களே முதலாளிகள், அவர்கள் இவர்களுக்கு நேரத்தையும் தொழில் பழுவையும் குறைக்க வேண்டும். ஒரு ஹதீஸிலே படிக்கிறோம், ஒமன் ஹஃபஸ அம் மம்லூகிஹி பி ஗ஃபரல்லாஹு லஹ் வஅதகஹு மினன்னார். ரமலான் மாதத்தில் எவர் எந்த முதலாளி எந்த தொழில் வழங்குனர் தன்னுடைய தொழில் பார்க்கக்கூடிய தன்னிடத்திலே தொழில் பெற்றிருக்கக்கூடிய வேலைக்காரர்களுக்கு இலகு கொடுப்பாரோ, நேரத்தை குறைத்து இலகுபடுத்துகிறார், அல்லது தழுவை குறைத்து வேலையை குறைத்து இலகுபடுத்துகிறார், அவருக்கு அந்த முதலாளிக்கு தொழில் வழங்குவதற்கு ரசூ சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் 2 நச்சீதிகளை சொன்னார்கள். அந்த மனிதரை அல்லாஹ் மன்னிப்பான், நரகத்திலிருந்து அல்லாஹ் அவரை விடுதலை செய்வான். எனவே தொழில் வழங்குனர்கள் இதில் கவனம் செலுத்துங்கள். தம்மிடத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை நேரத்தை குறையுங்கள், மாற்றிக் கொடுங்கள், அவர்களுடைய வேலை பழுவையும் குறைத்துக் கொடுங்கள். அதே நேரத்திலே சகோதரர்களே, வருடத்தில் 11 மாதங்கள் நன்றாக உழைத்துக் கொண்டு ஒரு மாத காலத்திற்கு தேவையானதை நாம் சேமித்துக் கொண்டு ரமபான் மாதத்தில் உழைக்காமல் தொழில் பார்க்காமல் இருக்க முடியுமா என்றால் அதனையும் கூட நீங்கள் யோசித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். ரமபான் மாதம் நாம் தொழில் பார்க்கவில்லை, ரமபானில் எப்படி செலவுகளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்வது செய்வது, அதனோடு தொடர்ந்து ஒரு பெரிய பெருநாள், எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன ஆகும்? சகோதரர்களே, 11 மாதத்திலே ஏற்பாடுகளை செய்து கொள்வது. அதே நேரத்திலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸின் படி ரமபான் மாதத்தில் அல்லாஹ் முஃமினுடைய ரிஸ்கை, உணவு உடை எல்லாவற்றையும் ஏனைய காலத்தை விட அதிகமாக கொடுக்கிறான். அந்த மாதம் முஃமினுடைய ரிஸ்கு அதிகரிக்கப்படுகிறது என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணக்காரனுடைய ரிஸ்கும் கூட்டப்படுகிறது, ஏழையின் ரிஸ்கும் கூட்டப்படுகிறது. நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியான கடமையை செய்தாக வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலம் உங்கள் வேலைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு, சம்பாதிப்பதை இடைநிறுத்திவிட்டு, இல்லை குறைத்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹு தஆலா சாதாரணமாகவே ரிஸ்கை கூட்டி கொடுக்கிறான் இந்த மாதத்திலே என்றால் உங்களுக்காக பன்மடங்காக கூட்டி தருவான் என்ற சந்தேகமும் கிடையாது சகோதரர்களே. ஆகவே இந்த ஏற்பாடுகளை பற்றி இப்படியான பலுவான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், எந்த காரணம் கொண்டும் இந்த கூட்டம் எங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாது என்று நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு அனுமதி கிடையவே கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இன்றுதான் இன்னும் சுமார் 10 நாட்களில் அடையவிருக்கக்கூடிய ரமபானுக்கு முன் இந்த ரமபானை அடைந்து விட்டால் நாம் கட்டாயம் நோன்பு நூற்றாக வேண்டும். நோன்பு இத்தகைய கடமை, அதனை விடுவது எப்படியான பாவம்? நோன்பை யார் யார் நோற்றாக வேண்டும், எவரவர் மீது கடமை? நோன்பு கடமையானவர்களுக்கும் நோன்பு கடமையாகாதவர்களுக்கும் இடையிலான வித்தியாசம், நோன்பை விடுவதற்கு அனுமதிகள் இருக்கின்றனவா, அவை எப்படியானவை, தடைகள் நோன்பு நோட்பதற்கு தடைகள் இருக்கின்றனவா எப்படியானவை, ஒவ்வொருவரும் என்னென்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லி தந்தோம் சகோதரர்களே. இறுதியாக பாலூட்டும் தாய்மாரும் கர்ப்பிணி தாய்மாரும் உங்கள் வீடுகளில் இருப்பார்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கர்ப்பிணிகள் இருப்பார்கள், பிள்ளைகள் வயிற்றிலே இருப்பார்கள், அதுபோல பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இருப்பார்கள். இருவரும் நோன்பு காலம் வந்துவிட்டால் அவர்கள் என்ன செய்து கொள்வது? நோன்பை பிடித்துக் கொள்ள முடியுமா இருந்தால் நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும், நோன்பு நோற்பது கஷ்டமாக இருக்கும் என்றால் நோன்பை விட்டுவிடலாம். ஆனால் இருவரும் தங்களுடைய கஷ்டம் நீங்கியதற்கு பிறகு எத்தனை நாட்கள் விட்டார்களோ அத்தனை நாட்கள் அவர்கள் நோன்பை கவா செய்து ஆக வேண்டும். இது ஒரு விஷயம். அவர் விட்டதற்கான காரணம் தமக்கு ஏதும் ஆபத்து பாதிப்பு வந்துவிடும் என்று விட்டிருந்தால் கவா செய்தால் மட்டும் போதுமானது, இல்லை பிள்ளைக்கு ஏதும் நடந்துவிடும் என்று பால் போடாமல் போய்விடும், இல்லை பிள்ளைக்கு ஏதும் ஆபத்து வேறு ஆபத்து வந்துவிடும் என்று பயந்து நோன்பு விட்டு இருந்தால் கபாவும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு பித்தியா, ஒரு முத்து தாம், ஒரு சாப்பாடு 600 கிராம் அரிசி அவர்கள் பித்தியாவாக கொடுத்தாக வேண்டும். இதை உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் எவரும் கர்ப்பிணி பெண்கள் அல்லது பாலூட்டக்கூடியவர்கள் இருந்தால் சொல்லி கொடுத்து செய்து கொள்ளுங்கள். இப்படியான தொடர்ந்து இருக்கக்கூடிய நோய்களில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பித்தியா ஒரு மாதம் பூரா கொடுக்க வேண்டியவர்கள் 18 கிலோ தான் அரிசி கொடுக்க வேண்டி வரும். ஒரு சின்ன தொகை சகோதரர்களே, 30 நாட்களுக்கும் 18 கிலோ அரிசி கொடுக்க வேண்டி வரும். இதில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் எதிர்வரக்கூடிய ரமபானை அடையும் பாக்கியத்தை தருவானாக. நம் அனைவரையும் இந்த ரமபானிலே அவனுடைய சுவர்க்கத்துக்குள்ளவர்களாக ஆக்கிக் கொள்வானாக. எம் அனைவருக்கும் ரமபானின் சட்டத்திட்டங்களை சரியாக அறிந்து புரிந்து அதன் நிபந்தனைகளை பேரிய நிலையிலே, அதன் சட்ட விதிகளை அனுசரித்த நிலையிலே நோன்பு வைப்பதற்கு அல்லாஹால நமக்கு அனைவருக்கும் பாக்கியம் தந்திருவானாக. ரமபானின் பாவ மன்னிப்பு பெற்று நரக விடுதலை பெற்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்த நல்ல கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்துக் கொள்வானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.